நலம் காப்போம் சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனியதேங்களே, இன்றைய நலம் காப்போம் நிகழ்ச்சியில் மனநலம் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரங்களாக பல சுவையான தகவல்களை நமக்கு அள்ளித்தந்தார் மனநல ஆலோசகர் திருமதி சி ஆர் ஷெலின் அவர்கள். இனி இதயங்களே, கடந்த வாரத்தில் கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனைகள் என்னென்ன, அவைகளுக்கான காரணங்கள் என்ன, அந்த பிரச்சனைகளை எவ்வாறு தவிர்க்கலாம் தடுக்கலாம் என்பதை பற்றி மனநல ஆலோசகர் திருமதி ஷெலின் அவர்களின் கருத்துக்களை நாம் அறிந்து கொண்டிருந்தோம். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியினை இப்பொழுதும் கேட்கலாம். அம்மா, பல குடும்பங்கள்ல இருக்கிற ஒரு பிரச்சனை தான் சமீபமா வந்து அழகு கெட்டு போகிறது. என் அழகு குழந்தை பார்த்த உடனே போயிருச்சு அப்படிங்கிற ஒரு மாதிரியான தாழ்நிலை மனப்பான்மை இப்போ வர வர வந்துகிட்டு இருக்கு. இது கூட குடும்பங்கள்ல வந்து பிரச்சனை வருவதற்கு அடிப்படை காரணமா தான் இருக்கிறதா கருதுறாங்க. இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்றீங்க?
பெண்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, டியூரிங் பிரெக்னன்சி தான் அவங்க வந்து இன்னும் அழகு மேம்படுதுன்றதும் வந்து ஒரு கருத்து தான். அதை வந்து இவங்க நினைச்சுக்கணும். நான் வந்து இப்ப என் முகத்துல முன்ன விட இப்ப பொலிவு இருக்கு, ஒரு தாயாகிறதுன்றது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இதெல்லாம் வந்து சொல்லி சொல்லி இவங்க மேலேயே இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் நம்ம நல்லாதான் இருக்கோங்கிற ஒரு எண்ணமும் ஏற்பட்டாதான் வந்து இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும்.
இப்ப நீங்க சொல்ற மாதிரி பேசும்போது பல விஷயங்களை பதிப்பு, ஒரு பெண் மனநல ஆலோசகர் அப்படிங்கறதுனால என்னவோ தெரியல, இவரு செஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரியே பதிவு பண்ணிட்டு வந்தீங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தீங்க.
நான் மறுபடியும் பழைய கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன்.
இப்போ இரண்டு பேருக்குமே, நான் அந்த சொன்ன குடும்பத்துல இரண்டு பேருக்குமே விரிசல் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் உண்மையிலேயே தவறு செஞ்சதாவே இருக்கட்டும், இப்போ அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும் அப்படிங்கற முடிவு பண்ணிட்ட பிறகு என்ன மாதிரியான தீர்வுக்கு அவங்களை அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மனைவிக்கு சந்தேகம் ஏற்பட்டுதோ அந்த சிச்சுவேஷனை வந்து திரும்ப ரீகலெக்ட் பண்ண வைக்கணும். இப்ப சினிமாலாம் பாத்தீங்கன்னா, சில சினிமால பாப்பீங்க, இது இப்படி நடந்திருந்தா இப்படி இருக்கும், இப்படி நடக்கலனா இப்படி இருந்திருக்காதுன்னு ஒரு படம் வந்தது, 12B என்னமோ, பழையபடி அந்த ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் எடுத்துட்டு போய் இது இப்படி நடக்கலனா இப்படி இருந்திருக்கும்ன்ற மாதிரி கொண்டு போவாங்க. சோ அந்த மாதிரி எந்த நீங்க கவுன்சிலிங்க என்ன விஷயமாகட்டும், எந்த நோயை குணப்படுத்துறதாகட்டும், நோய் நாடி நோய் முதல் நாடின்ற மாதிரி அந்த ரூட் காஸ் வந்து கண்டுபிடிச்சு நீங்க அதுல இருந்து போனாதான் யூ கேன் ஃபைண்ட் அவுட் அ சொல்யூஷன். அதர்வைஸ் இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். கவுன்சிலிங்லயும் அதே தான், ரெண்டு பேரையும் உட்கார வச்சு எந்த விஷயத்துல உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது அத வந்து அந்த பாயிண்ட்டுக்கே வந்து திரும்ப அந்த ஒய்ஃப் எடுத்துட்டு போயிட்டு அதுல இருந்து வந்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். நீங்க இப்படி நினைச்சீங்க, பட் உண்மையில நடந்தது இதுதான். இப்படி நீங்க நினைச்சு இந்த விஷயத்த இப்ப பாத்து உங்க ஹஸ்பண்ட் சிரிச்சாரு, ஓகே உங்களுக்கு அது வந்து கீழே கை கொடுத்தாங்க, உங்களுக்கு அது சந்தேகமா? இந்த பேர்கிட்ட எல்லாம் இதற்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் கை கொடுத்திருக்காரு, உங்களுக்கு ஏன் அப்ப சந்தேகம் ஏற்படல? சோ இப்ப உங்க மனநிலை தான் பிரச்சனையே ஒழிய இந்த இன்சிடென்ட் கிடையாதுன்றத வந்து அந்த இன்சிடென்ட்க்கு கொண்டு போய் அவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசி இது ரெண்டு பேருக்கும் தனித்தனியான ஆலோசனையும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்த ஒரு ஆலோசனையும் கொடுத்தாதான் இது சரியா.
ஏன்னா ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க, இவரை வந்து மனநல ஆலோசகருக்கு அழைச்சிட்டு போங்கன்னு அவங்க சொல்றாங்க, இவங்கள வந்து மனநல ஆலோசகர்கிட்ட அழைச்சிட்டு போங்கன்னு. இப்ப நான் தான் மனநல ஆலோசகர்கிட்ட போகணும் போறதுக்கு, ஏன்னா கிட்டத்தட்ட 2 மாதமா ரொம்ப சிக்கல். பரவாயில்ல, இருந்தாலும் இந்த இதுக்கு ஒரு தீர்வுக்கான ஒரு வழி, ஒரு சின்ன ஒரு இது வந்து அந்த தொடக்கம் எங்க, தொடக்க புள்ளி எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டிச்சுக்க முடியுது. அதாவது ஒவ்வொரு உதாரணங்கள் தான் மற்றவர்களுக்கு படிப்பினைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த நேர்காணல் கூட நமது இனி இதங்களுக்கு ஒரு படிப்பினையாக அமையும் என்பதில் ஐயமில்லை. நீங்க ஏதாவது கேக்குறீங்களா?
வணக்கம்.
வணக்கம்.
இதுவரைக்கும் நீங்க நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்கீங்க, அத கேக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நான் வந்து உங்ககிட்ட கேக்கறது என்னன்னா, இப்ப நட்ப பத்தி, இப்ப நண்பர்கள் இருக்காங்க, இப்ப ஒரு சிலர் வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, ஒரு காலகட்டத்துல வந்து அவங்க வந்து பயங்கரமான எதிரியா கூட மாறுவாங்க. அந்த மாதிரி மாறும்போது இப்ப நல்ல ஒரு ஊரெல்லாம் பார்த்து இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு நினைக்கிற நேரத்துல கூட அவங்க மாறி பேச முடியாம பாக்க முடியாம அந்த மாதிரி ஆயிருவாங்க. அந்த மாதிரி ஆகும்போது இப்போ திரும்பி அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு, அட்லீஸ்ட் ஒரு பேசக்கூடிய நிலைமைக்காவது வரணும்னா என்ன பண்ணலாம்?
இது வந்து முதல்ல நட்புல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு காரணமே என்னன்னா, நிறைய பேர் வந்து நட்பை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத பத்தின ஒரு ஐடியா இல்லாம இருப்பாங்க. அதாவது நம்ம உறவுகள்ல பாத்தீங்கன்னா நெருங்கிய வட்டத்திற்குள்ள இருக்கிற சர்க்கிள்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இப்ப நம்ம கணவன் ஒருத்தருடைய ஒரு நபருடைய கணவனோ இல்ல ஒருத்தருடைய மனைவியோ, அந்த மாதிரி கணவன் மனைவிங்கிறது வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள். அடுத்தது வந்து உறவுகள், அம்மா அப்பா இந்த மாதிரி இருக்கிறவங்க. அதற்கப்புறமா வந்து அடுத்த உறவினர் வட்டம், தாத்தா பாட்டியோ இல்ல வந்து மாமா மாமி இந்த மாதிரி. அதற்கு அப்புறம் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. பட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்துல அவ்வளவு இன்னர் சர்க்கிள்ல வந்து நீங்க வந்து ஒரு உறவினர்கள் அடுத்த அம்மா அப்பாவை நம்ம வைக்கக்கூடிய நிலைமையில இந்த சர்க்கிள்ல வந்து நீங்க நட்பை கொண்டு வரும்பொழுது அது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வந்து வழிவகுக்குது. சோ ஆரம்பத்திலேயே வந்து அந்த நட்பிற்கான இடம் இத்தனாவது சர்க்கிள் தான் அப்படின்றதுல வந்து இவங்க தெளிவா இருக்கணும். இன்னொன்னு, தனக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஒரு இறக்கி வைக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டியா வந்து நட்பை வந்து பயன்படுத்தக்கூடாது. நமக்குன்னு வந்து சுயமா டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கணும். நட்புன்றது நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை ஒரு பகிர்ந்து கொள்றதுக்கான தவிர, அதை வந்து நீங்க அதிகபட்சமா டிபெண்ட் பண்றப்பதான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அதையே சார்ந்து இருக்கும் பொழுது அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இவன் வந்து நம்மள ரொம்ப பாராசைட் மாதிரி ரொம்ப நம்மள வந்து சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு தெரியறப்ப அதுல இருந்து விட்டுப்பா விடுதலையானா போதுன்ற மாதிரி ஒருத்தர் தப்பிக்க நினைப்பாங்க. சோ அது நம்ம அதிகமா ஒருத்தரை வந்து பிடிச்சு இழுக்கும் பொழுது, அதிகமா ஒருத்தரை வந்து சார்ந்து ஒரு தொற்றிட்டு இருக்கிறப்ப ஒரு கட்டத்துல அவங்களே சீப்போன்னு விடக்கூடிய ஒரு நிலைமை வந்து வரும். சோ பட் ஆரம்பத்துல இருந்தே வந்து ஒரு தேவையான இடைவெளியை வந்து கரெக்டா கொடுத்து மெயின்டைன் பண்றப்ப நிச்சயமா நட்பு வந்து ஆரோக்கியமானதா இருக்கும்.
இப்போ வந்து நண்பர்களுமே இப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து நம்புறது அவ்வளோ அழமா போய் நம்பணும் அப்படின்னு தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க.
நிச்சயமா, அதாவது அதிகமான நம்பிக்கை மட்டும் கிடையாது, அதிகமா சார்ந்திருக்கிறதே வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்றேன். ரொம்ப வந்து சார்ந்திருக்க கூடாது. நீங்க இல்லாம எனக்கு இல்ல, எனக்கு என்ன பிரச்சனைனா நீ தான் எல்லாம் அப்படின்றப்போ எவ்வளவு நாளைக்குதான் ஒருத்தரை வந்து அந்த மாதிரி சார்ந்திருந்துட்டு இருக்க முடியும்? அவருக்கு வந்து வேற ஒரு உறவு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, மனைவி குடும்ப கல்யாணம் ஆகுது, நிறைய நட்புக்குள்ள பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு அப்புறம் பிரச்சனையா ஏற்படும். ஏன்னா திருமணத்திற்கு அப்புறம் மனைவிக்கு வந்து அதிக இடம் கொடுக்க வேண்டிய சமயத்துல நட்புக்கு வந்து இவங்க வந்து இடம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அப்பதான் வந்து பிரச்சனைகளே வந்து ஆரம்பமாகும். அதனால ஒரு கரெக்டான இடைவெளியோட மெயின்டைன் பண்ணாலே நிச்சயமா நட்புல ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து சரி செய்யலாம், ப்ராப்ளமே வராம கூட அவாய்ட் பண்ணலாம்.
ஓகே சரிங்கம்மா. இப்போ குடும்பத்துல வந்து ஒரு சில பசங்க வந்து படிக்காம இருக்காங்க, அந்த பையனை போட்டு அடிச்சு படி அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எனக்கு அதை பார்க்கும்போது அந்த பையன் அப்படி அடிச்சு சொல்லி படிக்க வைக்கிறத விட ஒரு அன்பா சொல்லும் போது நல்லா கேட்பான் அப்படிங்கிற, இப்ப எங்க குடும்பத்துல வச்சுட்டா எங்க சித்தி பையன் வந்து அவ்வளோ நல்லா படிக்க மாட்டேங்கிறான். அவன சின்ன பையன்ல இருந்து அவங்க அப்பா வந்து சித்தப்பா வந்து ஆர்மியில இருந்தாங்க. அப்போ அவனை வந்து அவன் அம்மா அப்பா வந்து அம்மா வந்து வேற ஊர்ல டீச்சரா இருந்தாங்க, அப்பா ஆர்மியில இருக்காரு, பையன் மட்டும்தான். பையன் இன்னொரு குடும்பத்துல இருந்து மாமா வீட்டுல இருந்து படிக்கிறான். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அவ்வளவு கவனிக்கல. இவனுக்கு வந்து இவன் அப்ப இருந்தே அப்படி படிக்காம அப்படியே இருந்துட்டான். ஒழுங்கா படிப்பான், ஆனா அவ்வளவு நல்ல மதிப்பெண் கிடைக்காம அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்புல இருந்து அவங்க அம்மா அப்பா கூட வந்துட்டான். அவங்க அம்மா அப்பா கூட இருக்கான். அப்போ அதுக்கப்புறம் அவங்க வந்து படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் வந்து இன்னமும் இப்போ வந்து அவன் 10th வந்துட்டான், ஆனாலும் ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கிற மாதிரி இல்ல. ஒரு நல்லா படிக்க முடியாத சூழ்நிலையில தான் கஷ்டப்பட்டுதான் படிச்சுட்டு இருக்கான். அப்படி அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க?
இல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் அவங்களை அடிச்சு படிக்க வைக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு தவறு. ஒரே ஒரு வழிதான் இருக்கு, என்னன்னா படிப்புனா என்ன, எஜுகேஷனா என்ன, கல்வினா என்ன அப்படின்றத வந்து புரிய வைக்கிறது தான் வந்து அந்த குழந்தைக்கு ஒரே வழி. இது வந்து குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு மனநிலையை வந்து உங்களுக்கு கொண்டு வரணும். எஜுகேஷன்றது நாலேஜ் தான். நீ வந்து உனக்கு நிறைய விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கருவி தான். இப்ப நீ வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுட்டேன்னா உன்னை வந்து எல்லாம் ரொம்ப நிறைய நாலேஜ் இருக்கிற பர்சன் உன்னை சொல்லுவாங்க. அப்ப நீ ஒரு சூப்பர் பர்சனாலிட்டியா நீ ஆயிருவ. நீ நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலமா தெரியாதவங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கலாம். சோ இப்படி சொல்லி இப்ப வந்து ஒரு டான்ஸ் கத்துக்கிறது எப்படியோ, ஒரு கலையை கற்றுக்கொள்வது எப்படியோ, அந்த மாதிரி கல்வியும் வந்து ஒரு கலை தான். அதை நீ படிச்சுட்ட அப்படின்னா அது வந்து உனக்கு நல்லது, நீ ஒரு நாலேஜபிள் பர்சனல் ஆவ. இப்படிதான் வந்து அவனை வந்து கொண்டு போகணும். சோ ஒரு நல்ல பர்சனா அவன் இருக்கிறதுக்கு, ஒரு அறிவாளியா இருக்கிறதுக்கான ஒரு வழிதான் கல்வியை ஒழிய, எப்ப பேரண்ட்ஸ் டென்ஷன் ஆகிறாங்கன்னா, படிப்ப வந்து நீ நல்லா படிச்சாதான் நல்லா மார்க் வாங்க, நல்லா மார்க் வாங்கினாதான் நல்லா சம்பாதிப்ப. சோ இந்த படிப்பையும் ஒரு சம்பாத்தியத்தையும் வந்து அவங்க வந்து முடிச்சு போறதுனாலதான், ஐயோ நம்ம பையன் நல்லா படிக்கலனா நல்லா சம்பாதிக்க மாட்டானே, நல்லா சம்பாதிக்கலன்னா நாளைக்கு நம்மளை வச்சு பார்க்க முடியாது. சோ இவங்களை நல்லா வச்சு பாக்கணுன்றதுக்காக ஒரு பையனை வந்து படிப்படின்னு வந்து தொந்தரவு பண்ணி, இதுதான் வந்து அடிப்படையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ மத்தபடி செல்வத்துக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் கல்விக்கும் எல்லாம் ஒன்னும் பெரிய தொடர்பு கிடையாது. அப்படி பார்த்தா பணக்காரர்கள் எல்லாமே வந்து படித்தவர்கள் கிடையாது. நீ படிச்சிருந்தேன்னா நீ வந்து செய்யக்கூடிய வேலையை இன்னும் நல்லா செய்ய முடியும். ஒரு புத்திசாலித்தனத்தை வந்து உனக்கு கொடுக்கும், ஒரு அறிவை வந்து கல்விங்கிறது உனக்கு நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை வந்து நீ ஆர்வமா செய்யக்கூடிய ஒரு விஷயம்ன்றத வந்து புரிய வைக்கணும். பிகினிங்ல வந்து என்ன பண்ணலாம்னா, குழந்தை ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே புத்தகங்களை வந்து அவங்களுக்கு பழக்கப்படுத்தணும். ஒரு நல்ல புத்தகத்தை வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே, ஒரு நல்ல கதையை இருக்கிற புத்தகமா இருக்கலாம், இல்ல நிறைய விஷயங்கள், இப்ப சயின்ஸ் தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து நிறைய நல்ல நல்ல புத்தகங்கள் கிடைக்குது. சோ புத்தகங்களை வந்து இவங்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே வந்து பழக்கப்படுத்தணும். கம்ப்யூட்டர்ல அது மாதிரி பாத்தீங்கன்னா வெப்சைட்ல வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. இவங்க ஏதாவது ஒரு டவுட் கேக்குறாங்க அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்தை பத்தியே டவுட் கேக்குறாங்கன்னா உடனே பாரு, இந்த சைட்ல வந்து ப்ரௌஸ் பண்ணி அவங்களுக்கு காமிக்கலாம். சோ இப்போ அப்ப என்ன ஆகும்னா, ஒரு ஜியாகிரபி படிக்கிறப்ப வந்து அவங்களுக்கு அந்த வெப்சைட் பார்த்த ஒரு மனநிலையோட தான் படிப்பாங்க. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு மனசுல பதிஞ்சிருந்தனால, நிறைய புத்திசாலித்தனம் இருக்கிறதுனால ஸ்கூல் படிப்பை வந்து ரொம்ப ஈஸியா படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து உதவும். சோ அந்த கற்றுக்கொள்தல் அப்படிங்கறது வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இருந்தே தொடங்கணும். அதை வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா வந்து பேரண்ட்ஸ் கொடுக்கணும்.
ரொம்ப நன்றிங்கம்மா. இன்னும் கூட பல விஷயங்களை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சகோதரி ஆரோக்கியம் மேரி அவர்கள் நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேள்விகளுக்கான பதிலையும் அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். இனி இதைங்களே, கணவன் மனைவி இடையே உள்ள கசப்புகளை எவ்வாறு நீக்கலாம், குழந்தைகளை எவ்வாறு வளர்க்கலாம், எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்கின்ற பல சுவையான தகவல்களை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார் மன நல ஆலோசகர் திருமதி ஷெலின் அவர்கள். இந்த நேர்காணலில் ஊடாக சகோதரி ஆரோக்கியமேரிய அவர்களின் கேள்விகளும் இடம்பெற்றிருப்பதை நாம் அறிவோம். தொடர்ந்து அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி அமைப்பும் ஒலிப்பதிவும் உங்கள் கனகராஜ்.
இனிய இதயங்களே, நலம் காப்போம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.